ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 1ஆம் படலம் முதல் 2ஆம் படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். ஓம் சிவாய நமஃ.
எல்லா தெய்வங்களுக்கும் இந்த புராணம் அவமானப்படக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே மறைத்துக் கொள்வதற்காக பூமியில ஓர் இடத்துல ஒரு தாமரை கொடி, அந்த தாமரைக்குடைய தண்டுல இருக்கிற தாமரை நூல் அதுக்குள்ள சூக்ஷ்ம போய் மறைஞ்சிட்டான். இப்படி மறைஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்டால் மறைஞ்சு கொள்ள முடியும். என்ன காரணம்னா, எறும்பா இருந்தாலும் யானையா இருந்தாலும் ஜீவனுக்கு ரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, யானையினுடைய ஜீவன் யானை அளவு இருக்காது, எறும்பினுடைய ஜீவன் எறும்பளவுக்கு இருக்காது. எல்லாருக்கும் ஜீவன் எந்த அளவு இருக்குன்னா, ஒரு பசுமாட்டினுடைய வால் முடி இருக்கும் இல்லையோ, அந்த முடியை எவ்வளோ மென்மையானது அதை லட்சம் கூறு போடுங்க. லட்சம் கூறு போடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கா? லட்சம் கூறு போட்டால் அது எவ்வளவு அட்டாமிக்காக இருக்கும், நுண்ணியதாக இருக்கும். அதுதான் இந்த உயிரினுடைய இலக்கணம், அதுக்காக அணுன்னு பேர். அதுதான் இவ்வளோ பெரிய சரீரத்தை எடுத்துக்கிறது, அதுதான் ட்ராவல் பண்ணுறது. ஆகவே அந்த அணு பட்சமாக போய் இந்திரனானவன் ஜீவஸ்வரூபமாக அந்த தாமர நூலுக்குள்ளே போய் தங்கிவிட்டான். தன்னை மறைத்துக்கொள்வதற்காக அவமானம் தாங்கலைன்னா தலைமறைவாகி விடுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்திரலோகத்துக்கு இந்திரன் இல்லை. தேவர்கள்லாம் என்ன பண்ணால், ஒரு இந்திரன் வேணுமே அப்படின்னு அவன் தேடினான். தேடும்பொழுது பூமியில் ஒரு ராஜா நிறையா அஸ்வமேதங்கள் பண்ணிட்டு இருக்கான். 100 அஸ்வமேதம் பண்ணினா அவன் ஆட்டோமேட்டிக்காக இந்திரன் ஆவான். அது பண்ணுறதுக்குள்ளேயே அவன் இந்திரனை ஆக்கிடுவோம். என்ன காரணம்னா, நமக்கு ஒரு இந்திரன் தேவையாயிற்று. அப்போ இன்னைக்கு அவனை விட தகுதி யாரும் கிடையாது. இப்படி தான் பல போஸ்டெல்லாம் ஃபில்அப் வருது. அந்த போஸ்ட்டுக்கு உரியவனாலும் பார்க்க மாட்டாங்க, இருக்கிறவனுக்குள்ளே இவன் தான் அப்படிங்கிறனால போஸ்ட் ஃபில்அப் பண்ணணுமே, போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதுனால பல போஸ்ட்லாம் ஃபில்அப் பண்ணி ஆகி இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். என்ன பார்க்குறோம், நகுஷன் ஒருத்தர் இருக்கான் பூமியில், ஒரு மனுஷன். அவனை தேவர்களே வந்து அழைத்து கொண்டு போனார்கள், எங்களுக்கெல்லாம் தலைவனாக நீ இரு என்று நகுஷன் இந்திரனாயிட்டான். ஒருவன் எந்த வரையிலும் அவனுக்கு நல்ல புத்தி பயன்படும்னா, சுவாமி அவனை அடக்கி வச்சிருக்கிற வரையும் தான் அவனுக்கு நல்ல புத்தி பயன்படும். நம்மெல்லாம் சுவாமி நமக்கு தேவையான அளவு தான் காசு தரணும். நம்ம தேவைக்கு மேலே நம்ம கையில் காசு கொடுத்தாருனா அந்த மீதி காசுனால நம்ம தப்பை தான் பண்ணுவோமே தவிர ரைட்டாக பண்ண மாட்டோம். நமக்கு தேவைக்கு மேலே சாமி சாப்பாடு கொடுத்தாருனா அந்த சாப்பாடு நமக்கு வியாதி தான் வருமே தவிர நல்லது வராது. நமக்கு தேவைக்கு மேலே சாமி சிப்பந்திகளை கொடுத்தாருனா அவளால் நமக்கு மிருத்யு தான் ஏற்படுமே தவிர நல்லது ஏற்படாது. அதனால் எதுவும் நமக்கு தேவைக்கு தான் இருக்கணும். இவனுக்கு இவன் வேண்டாத ஒரு செல்வம் வந்து சேர்ந்ததுனால இதுவரையும் இருந்த நல்ல புத்தி கெட்டு போய் என்ன பண்ணால், இந்திரன் தான் இல்லையே, இந்திரனுடைய பத்னியாக இருக்கிற இந்திராணி நான் தானே இப்போ இந்திரன், ஆகவே அவள் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் வருகிற அப்படின்னு சொன்னான். இது தவறான ஒரு கருத்து, இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் இது சொன்னோன்னே ராஜாவோட உத்தரவு, தேவர்கள்லாம் போய் இந்திராணிகிட்ட விண்ணப்பிக்கிறான். அவளுக்கு புலோமசைன்னு பேர், சசிதேவி. இதே மாதிரி நகுஷன் ராஜாவாக இருக்கிறார், நீங்கள் ராணியாக இருக்கணும், பக்கத்தில் வந்து உட்காந்துக்கணும்னு சொல்கிறாருன்னு. ஒன்றா அவள் கற்புக்கரசியாக இருக்கிற அவள் மனம் கலங்கினாள், பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்டாள் இவ்வாறு பண்ணுறாருன்னு. குருநாதன்கிட்ட கேட்டார், குருநாதன் யோசனை பண்ண சொன்னார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை சுவாமி காப்பாற்றுவார். என்றைக்குமே மழையே இந்த உலகத்தில் யாருக்காக பெய்யுறது, கற்புக்கரசிகளுக்காக தான் பெய்கிறது, அந்த மாதாக்களுக்காக தான் பெய்கின்றது மழை. ஆகவே உன்னை சுவாமி காப்பாற்றும், உன்னை தர்மம் காப்பாற்றும், நீ அஞ்ச வேண்டாம், நான் சொல்கிறபடி செய்ய. சப்த ரிஷிகளும் பல்லாக்களை அந்த இந்திரனை தூக்கிட்டு வரணும், அப்படி தூக்கிட்டு வந்தால் நான் பக்கத்தில் போய் உட்காரேன்னு சொல்லிவிடும். ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிப்பதை போல அவனை கொழுப்பு ஏற்றி விடுறது. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார், கேட்ராக்டர் கொஞ்சமாக இருக்குது, 4-5 மாதம் கழித்து வாங்கம்பார், என்ன டாக்டர் நீங்கள், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, மறைக்குது, படிக்க மாட்டேங்கிறேன், என்ன தெரியுதா உங்களுக்கு, தெரியுது இல்லை, இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, கண்டாக்டர்னு படித்து தானே வந்திருக்கீங்க, ஒழுங்காக மறைக்கணும், அப்போ தான் நான் கத்தி எடுப்பேன். கேட்ராக்டரும் ஒழுங்காக மறைச்சா தான் ஆப்ரேஷன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஆப்ரேஷன் கிடையாது, சரங்கும் பழுத்தா தான் கத்தி வைப்பாங்க. அதுபோல் அவனுக்கும் கொழுப்பை ஏற்றி விடணும், அப்போ தான் அவனை வதம் பண்ண முடியும் என்பதனால ஒரு ஐடியா கொடுத்தார். உடனே இந்திரன் இப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், சப்தரிஷிகளையும் பார்த்து, நான் இந்திரன், ஆகவே நான் சொன்னது இங்கே கேட்கணும். சப்தரிஷிகள் யாருன்னு கேட்டால், அகஸ்தியர், ஆங்கிரசர், கௌதமர், காசியப்பர், புலஸ்தியர், மார்க்கண்டேயர், வசிஷ்டர். சப்தரிஷிகளை கூப்பிட்டு நீங்கள் என்னுடைய பல்லாக்கு தூக்கிட்டு இந்திராணிகிட்ட போங்கோ அப்படின்னார். அவள்லாம் அகங்காரமே இல்லாதவ, இவன் வந்து இந்திரன் தானே, நாம் வந்து ரிஷியாச்சே, இவன் பல்லாக்கை நாம் ஏன் தூக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாவா. ஒத்தனை மட்டும் உதவி கேட்குறான், செய்வோம், தன்முனைப்பே இல்லாதவ. தன்னை பெரியவன் எவன் நினைக்கலையோ அவன் தான் உண்மையிலே பெரியவன். தன்னை தானே உயர்த்தி கொள்பவன் தாழ்த்தப்படுவன். நம்ம நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, தன் காலரை தானே தூக்கி விட்டுக்கிறவனுக்கு குட்டு இருக்கு. அடங்கி போறவனுக்கு அதனால எந்த விதமான தோஷமும் கிடையாது. அடக்கம் அமருள் உய்க்கும். ஒருத்த ஹெல்ப் கேட்கறான், ஹெல்ப் அவன் அந்த வண்டியில அவன் தூக்கினா நம்ம என்ன குறைஞ்சு போட போறோம், நம்ம தான் திடகாத்திரமா இருக்கோமே அப்படின்னு தூக்கினார். அதுல அகஸ்தியர் மட்டும் ரொம்ப குட்டை, அவர் முன்னாடி தோல் போடுறார். அதனால என்ன இருக்கு, வேகமா போக மாட்டேங்கிறது. முன்னாடி போறவா வேகமா போனாதான் பல்லாக்கு வேகமா போகும். இப்ப முன்னாடி போற அகஸ்தியர் அவருக்கு கால் யார் குட்டியா இருக்காளோ அவளுடைய அடி வச்சு அவ வந்து 5 நிமிஷத்துல நடக்கிற தூரத்தை விட உயரமா இருக்கிறவ 5 நிமிஷத்துல அவளை போல பல மடங்கு நடந்துருவான். எட்டி எட்டி காலை போடுறதுனால இவர் ஸ்லோவா போறதுனால அவனுக்கு காமத்தினால இந்திராணிகிட்ட சீக்கிரம் போனா தேவலாமே, 8:30 மணிக்குள்ள இந்திராணிகிட்ட போலா தேவலாமே அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது. அதனால அகஸ்தியரை பார்த்து சர்ப்ப சர்ப்பன்னா, சர்ப்பன்னா வேகம் வேகம்னு அர்த்தம். தமிழ்ல கூட அது சரக்கன்னு வந்திருக்கு. சரக்க இக்கதவம் திறப்பு மீனே, அரக்கனை விரலால் அடுத்துட்ட நீர், இறக்கும் முண்டிலேர் எம்பெரும் ஆனிரே, சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை கடரோ, சரக்க இக்கதவம் திறப்பு மீனே. பகவானே உங்களை பார்த்து ஆகணும், 10 பாட்டு பாடிட்டேனே, உங்களுக்கு என் மேல இறக்கமே இல்லையா, உடனே இந்த கதவை தரங்கோ அப்படின்னு அப்பர் பெருமான் கேட்கும்போது சரக்க அப்படிங்கிற அதான் சர்ப்ப வேமா பொங்கன்னு சொன்ன அவர் பார்த்தார் அகஸ்தியர். அடா பைத்தியமே, உங்களுக்கு கிருப்பை உன் மேல வைத்திருக்கிற அன்புனால கிருப்பையினால போனா போறதுன்னு இவாள்லாம் பெரிய தபசுவெல்லாம் உனக்கு தொண்டு செய்யறா. நீ எங்களை வந்து வேலைக்காரன நினைச்சு ஏவ முடியாது. நீ எப்ப சர்ப்ப சர்ப்பன்னு ஜபம் பண்ணினியோ அந்த சர்ப்ப சுரூபத்தை அடைவாயாக அப்படின்னா, நீ சர்ப்பமா போனார். பல்லாக்குல இருந்தவன் உத்தரக்ஷணம் பாம்பாயிட்டான். பாம்பா என்ன பண்ணா, பாம்பு இடத்துல நிற்க முடியுமா, வழவழன்னு இருக்குது உடம்பு, வழுக்கி பூமியில விழுந்துருச்சு. நீ போக வேண்டிய இடம் பாதாளம், அங்க போய் நீ இரு, நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும். வெண்டுவார் வெண்டுவதே ஈவான் கெண்டாய், மனம் போல் மாங்கல்யம், சர்ப்ப சர்ப்பன் ஜபம் பண்ணியோ சர்ப்பமா போயிடு அப்படின்னு அகஸ்தியருடைய சாபத்தினால அவன் போனான். அதனால்தான் பெரியவாழ்கிட்ட சாபம் உண்டாராமல் நினைக்க நடந்துக்க கூடாது. பெரியவாள் சாபம் வந்து அவளுக்கு தீர்க்க கோபம் கிடையாது. என்றைக்குமே உத்தம புருஷ லட்சணம் என்ன, யார்ட்டையும் நீண்ட நாள் சண்டை போட மாட்டான். நம்ம மாத்திலேயே நமக்கு யார்ட்டையோ பேச்சு தரிச்சு சண்டை வந்திருக்குன்னு சொன்னா நாம முதல்ல விட்டு கொடுக்கணும், நாம முதல்ல போய் பேசணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஆத்மகுணம். அவா பேசினப்புறம் பேசலாம்னு இருந்தோம்னா அது நாம மட்டம்னு அர்த்தம். உத்தம குணம் உள்ளவர்கள் கோபத்தை உடனே கைவிடுவார்கள். அப்ப பெரியவாள்லாம் உடனே கோபத்தை கைவிட்டுடுவாங்கன்னா கூட கன நேரம் தான் கோபம் வருதுங்கிறதுனால அந்த கோபத்தை சம்பாதிக்க கூடாது. பூகம்பம் வந்து 1 நிமிஷம் தான் நிற்குது, எத்தனை அழிவு வருது. அப்ப எவனுக்கு தவம் அதிகமா இருக்கோ அவனுக்கு கோபம் குறைவாக இருக்கும். குறைவா இருந்தாலும் அது 1 செகண்ட் இருந்தாலும் அதனுடைய விளைவு அதிகமா இருக்கும். அதனால உடனேயே அது பலித்தது என்று பார்க்கின்றோம். இதை வந்து வள்ளுவர் சொல்றார். வள்ளுவருடைய அரங்கம்ங்கிறதுனால நான் திருக்குறளை சொல்றேன் உங்களுக்கு. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேனும் காத்தல் இருது. குணக்குன்றத்தில் இருக்கிற பெரியவர்களுடைய வெகுளி கொஞ்சம் தான், கோபமே வராதுன்னு சிண்டிடாத. வந்துடுத்துனா நீ என்ன பண்ணுவ, உன்னால தாங்க முடியுமா, கண நேரம் இருந்தாலும் கஷ்டம். ஏந்திய கொள்கையர் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வெந்து கெடும். தவசி கோவிச்சுட்டான்னா ராஜாக்கு கூட ஆபத்துன்னார். அதுதான் நகுஷனுக்கு ஆபத்து. நேரடியாக நகுஷன் சொல்ற மாதிரி திருக்குறளே இருக்கு. அப்படி நகுஷன் விழுந்தான். அப்ப தேவர்கள்லாம், நாம வந்து லாயக்கில்லாத ஒருத்தனை இந்திரனா ஆக்கினதுனால தானே இந்த கஷ்டம் வந்தது, உண்மையான இந்திரனை தேடணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் எப்படி கிடைப்பார் அப்படின்னு பிரம்மாவை போய் கேட்குறா. அப்ப பிரம்மா சொன்னார், நீங்கள்லாம் பிரகஸ்பதியை நினைச்சு தியானம் பண்ணுங்கோ, அவர் வருவார். அவர்கிட்ட வந்து இந்திரன் வேணும்னு கேளுங்கோ, அவர் கூப்பிட்டாதான் இந்திரன் வருவார். என்னன்னா இத்தனை தப்புக்கும் காரணம் இந்திரன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான். இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் குருவினை நிந்தித்தது. நேரடியாக நிந்திக்கலை, பராமுகமாக இருந்தது. குருவுக்கு பண்ண வேண்டிய அந்த மரியாதையை பண்ணாமல் இருந்ததுனால தான் இத்தனை கஷ்டங்கள். அந்த கஷ்டம் எப்படி தீரும், சுவாமிக்கு ஒரு அபராதம் பண்ணிட்டோம்னா குரு கிருப்பையினால் தீர்ந்துடும். ஆனால் குருவுக்கு அபராதம் பண்ணிட்டோம்னா அந்த குருவே மன்னிச்சா தான் தீரும். அந்த அளவுக்கு குரு தாயாரை போல இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசிகன் எண்ணி தீர்க்கும், தேசிகருக்கு இழைத்த குற்றம் குறவனே தீர்ப்பான், அன்றி ஈசனாலும் தீர்க்க முடியாது. ஆகவே அந்த பிரகஸ்பதியை போய் வண்டின உடனே பிரகஸ்பதி சொல்றார், மனம் இறங்கி இந்திரனை நான் காப்பாத்துறேன்னு வரார். இந்திரன் இருக்கிற இடத்துக்கு வரார். வந்து இந்திரா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், வெளியிலவா, நீ இனிமே வந்து சிறப்பாக இருப்பாய். என்ன குருநாதன் தன்னை மன்னிச்சுட்டார்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் சந்தோஷமா வெளியில வந்தான். வந்தா அவன்கிட்ட இருக்கிற பிரம்மஹத்திய தோஷத்தை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு தன்னுடைய குருநாதன் ஆகின்ற பிரகஸ்பதி அவர் கேட்கிறார். கேட்கும்போது சுவாமி பிரகஸ்பதி சொல்றார், இந்த வான உலகம் என்பது நாம் செய்த தவத்தின் பயனை அனுபவிக்கின்ற இடம். இது தவம் செய்வதற்கு சரியான இடம் இல்லை. பரீட்சையில பாஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல. அப்பா நம்ம கையில 100 ரூபாய் கொடுத்து நீ இஷ்டப்படி செலவு பண்ணுங்கிற அந்த 100 ரூபாய் பழங்காலத்துல தான் சினிமா தேட்டருக்கு போறது, இப்ப அதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு சினிமா தேட்டர்ல வந்து உட்காந்துட்டோம். தவத்தின் பலனை அனுபவிக்கிற இடம் எது, சினிமா தேட்டர். சினிமா ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல புஸ்தகம் படிக்க முடியுமா? அந்த நேரத்துல ஜெபம் பண்ண முடியுமா? அதுபோல தவத்தின் பலனாக சொர்க்கவாசம் பண்ணும்போது தபஸ் பண்ண முடியாது. இப்போ தபஸ் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பூமியில் தான் பண்ணலாம். ஆகவே பூமியில் பண்ணுற சிவ பூஜைக்கு தான் அனந்தமான பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீ பூமியில் வந்து க்ஷேத்ராடனம் பண்ணி எந்த க்ஷேத்திரத்தில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஒன்று விட்டு நீங்கிறதோ அங்கே பகவானை ஆராதி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தார். ஆகவே பிருகஸ்பதி, தேவேந்திரன், கூட கொஞ்சம் தேவ சைன்யம், அந்த தேவதூதர்கள் இவரெல்லாம் அழைச்சிண்டு பூமியில் யாத்திரையாக இந்திரன் வருகின்றான். அப்படி வரும்பொழுது கைலாசத்திலேருந்து, கேதார்நாத்லேருந்து, மேருமலையிலேருந்து, உதயகிரி, அஸ்தமனகிரி, அப்புறம் பலவிதமான க்ஷேத்திரங்கள் பார்த்துட்டு, காசி, விந்தியமலை, காளகஸ்தி எல்லாத்தையும், இந்த ஸ்ரீபர்வதம் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். அப்படியே வந்துட்டு சிதம்பரம் எல்லாம் பார்த்துட்டே வரார். வந்து வரும்போது கடம்ப வனத்துக்கு வந்தாச்சு. கடம்ப புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்கிற கதம்பங்கிற அந்த மரம் அதிகமாக காணப்படுறது. ஏனைய விஷயங்களும் உண்டு. நெருக்கமான காடு, பகலில் கூட சூரியனோட ஒளி நுழைய முடியாமல் இருட்டாகவே இருக்கிற இடம். பகலும் ராத்திரி மாதிரி தான் இருக்கும். அப்படி அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே திடீர்னு 100 கிலோ அரிசி முட்டியை தூக்கிட்டு வர ஒரு தொழிலாளி சரியான அட்ரஸை வந்து இறக்கின உடனே அம்மாடா என்று எப்படி ரிலீவ் ஆகணும். சுமையை இறக்கி வச்சவனுக்கு எப்படி ஒரு சௌக்கியம் வரும்? அதை போல இந்திரனுக்கு ஒரு சௌக்கியம் ஏற்பட்டதான். இதுவரையும் அவன் கழுத்தை அழுத்தின் இருந்த ஒரு பிரம்மஹத்திங்கிற தோஷம், பாபம், மனசை குழப்பின்றே இருந்த அந்த புத்தி கலக்கம் திடீர்னு போயிடுத்து. எங்கே போச்சுன்னே தெரியல. ஃப்ரீயாக இருக்கு. திடீர்னு வெயிலில் வந்துட்டு ஏசி பண்ண மாதிரி இருக்கு. மூட்டை தூக்கினவருக்கு மூட்டை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. கலங்கின மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி அந்த நிலை வந்து எதுனா வந்து என்ன காரணம்னு பார்க்குறான். ஒரு காரணமும் தெரியல. புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். கதம்ப வனம்ங்கிற அந்த வனத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி எனக்கு வந்துடுத்தே, இந்த பிரம்மத்தை என்னை விட்டு போயிடுத்தே, நான் விரும்பாமலேயே போயிடுத்தே, நினைக்காமலேயே போயிடுத்தே என்று கேட்ட உடனே, நன்னா பாரு இந்த க்ஷேத்திரத்தை, இதில் வேற ஏதாவது பிரபாவம் இருக்கான்னு பாருன்னு பிரகஸ்பதி சொன்னார். ஆமாம் இருக்கு. இந்த கரிய விரலை கொண்ட குரங்குகள்லாம் என்ன பண்ணுறது, அருவிகளில் குளிச்சுட்டு தங்கள் கையினால் அந்த வந்து ஜலத்தை, அருவி ஜலத்தை எடுத்துட்டு அந்த அருவி விழுற பாறையே ஒன்று சிவலிங்கம் போல இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பாறை மேலே ஏதோ முணுமுணுத்துட்டே ஊத்திண்டே இருக்கு. குரங்கெல்லாம் சிவ பூஜை பண்ணுறோம். அருவியில் குளிச்சுட்டு அருவிதலத்தை கையால் எடுத்துட்டு சிவலிங்கம் போல இருக்கிற ஒரு பாறை மேலே விட்டுண்டே இருக்கு. சிங்கங்களும் யானைகளும் ஒரே கட்டத்தில் இறங்கி நீர் பருகுகின்றன. மான்குட்டி பசிக்கிறதேன்னு வருது புலித்தாய்கிட்ட. புலி என்ன பண்ணுது, நீ ஊட்டிக்கோன்னு தன்னுடைய முலையை கொடுக்குது. வெயில் தாங்காமல் ஒரு சர்ப்பமானது உடம்பு நெளிகிறது. ஐயோ பாவம், உனக்கு வெயில் சுட்டரிக்கிறதா, நான் உனக்கு நிழல் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருடன் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அந்த பாம்புக்கு நிழல் கொடுக்குறது. குயில்கள்லாம் ஓம் என்று தான் கூவுகின்றன. கிளிகள்லாம் சிவாயனமை என்று தான் பேசுகின்றன. அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடுகின்ற தன்மை கொண்ட நாகனவாய் புட்கள்லாம் மந்திரோபதேசமான சிஷ்யனை போல முகமலர்ந்து சந்தோஷமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட காட்சியை பார்த்த உடனே, இது ஒரு திவ்ய க்ஷேத்திரமாக இருக்கணும், இந்த க்ஷேத்திரத்தை மிதித்த அந்த புண்ணியத்தினால தான் உன்னுடைய பிரம்மத்தி தோஷம் போயிருக்கு, ஆகவே நிச்சயமாக இங்கே சுவாமி இருக்கணும், சுவாமி எங்கே இருக்காருன்னு தேடுவோம் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே சுவாமியை தேடுறா. தேடும் பொழுது தூதர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை சுற்றி கால சர்ப்பங்கள் கட்டி கொண்டு பிணைந்து கொண்டிருக்கின்றன. திருஷ்டி தோஷம்னு சொல்லப்படுற, திருஷ்டி விஷம்னு சொல்லப்படுற சர்ப்பங்களும் அதில் இருக்குது. அந்த சர்ப்பம் பார்த்தாலே நம்ம மயங்கி விழுந்துருவோம். அது கடிக்கணுங்கிற தேவையில்லை. அப்படிப்பட்ட கால சர்ப்பங்கள்லாம் சுவாமியுடைய லிங்கத்தை முழுக்க மூடிட்டிருக்கின்றன. ஆனால் சுவாமி அதுக்குள்ளே இருக்கார். அருவாகி உருவாகி அரு உருவம் கடந்து உண்மை அறிவானந்த உருவாகி அளவிறந்த உயிராகி அவ்வுயிர்கோர் உணர்வாய் பூவின் மருவாகி சராச்சரங்கள் அகிலமும் தன் இடை உதித்து மடங்க நின்ற கருவாகி முளைத்த சிவக்கொழுந்தை ஆயிரம் கண்ணும் களிப்ப கண்டான். அப்படி அவர்கள் தூதர்கள் காட்ட ஆயிரம் கண்ணால் பார்த்தானாம். எனக்கு ஆயிரம் கண் போதாதே பெருமானே உன்னுடைய அழகை பார்ப்பதற்கு. தனியினேற்கு இவர்தாம், அடியினேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று களத்தி பெருமானே கண்ணப்ப பெருமான் பார்த்ததை போல பார்க்கிறான். ஆயிரம் கண்ணால இந்திரன் எம்பெருமான் தோன்றா துணையாக இருந்து இந்த பெருமானுடைய எல்லை மீத்த அளவிலே நம்முடைய பாவத்தை போக்கியிருக்கின்றான். இந்த பெருமானுக்கு நாம் செய்கின்ற கைமாறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி வேதங்கள் விதித்தபடி ஆகம முறையினாலே இந்த பெருமானை நாம் அவசியம் நம்முடைய கரங்களினாலே பூசிக்க வேண்டும். பெருமான் நமக்கு கரம் கொடுத்த பேற்றினை அடைய வேண்டும். பெருமான் நமக்கு கை கொடுத்துருது அவனை பூசிப்பதற்காக. வாழ்த்த வாயும், நினைக்க மடநெஞ்சும், தாழ்த்த சென்னியும், தந்த தலைவனே, கரங்களினாலே சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. நம்முடைய கரங்கள்னால பெருமான் மீது புஷ்பாபிஷேகம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையிலையும் பூவை அள்ளி கொட்டணும்னு சொல்றாரு சம்பந்த பெருமான். கொழு மலர் தூவு எத்தனையும், ஒரு அஷ்டோத்திரத்துக்கே கூட கூடயா பூ வச்சுக்கணும். ஒரு மந்திரத்துக்கு பூவை ரெண்டு கையினால எடுத்து சுவாமியுடைய பாதார விந்தங்கள்ல அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைங்கிறது பாதத்துல பண்றது. ஒவ்வொரு நாமாவுக்கும் அப்படி அமோகமா புஷ்பாஞ்சலி பண்ணணும் பகவானுடைய பாதார விந்தங்களை என்று பார்க்கிறோம். அப்படி பண்ணணுங்கிற ஆசையானது இந்திரனுக்கு வந்தது. ஆகவே இந்த பெருமான் இவ்வாறு தனியா இருக்கிறார், இவருக்கு ஒரு விமானம் வேண்டும் சொல்லி தேவதச்சனாகின்ற மயனை மனசனால நினைத்து அழைத்து உத்தமோத்தமான ஒரு விமானத்தை இவருக்கு உண்டாக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் வேணும். அந்த டயத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டும் அந்த நேரத்துக்குள்ள பெருமானுக்கு பூஜா சாமகிரிகள் எல்லாம் ஏனைய தேவர்களை கூப்பிட்டு தேவலோகத்திலேருந்து எல்லா பூஜா சாமகிரிகளும் அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற. அப்போ தேவலோகத்தில் அஞ்சு விதமான சொர்ணமயமான பூக்கள் பூக்கின்ற மரங்கள் இருக்கின்றன. மந்தாரம், பாரிஜாதம், கற்பகம் போன்ற பெயர்களில் எல்லாமே தங்க நிறத்திலேயே பூக்கும். அதான் பூமி வஸ்தி. பூமியில் பல நிறத்தில் பூ கிடைக்கும், தேவலோகத்தில் எல்லாமே சொர்ண நிறத்தில் தான் கிடைக்கும். ஆனால் வெவ்வேறு விதமாக இருக்கும். அத்துணை மலர்களையும் கொண்டு வந்தான். அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக பெருமான் சிரசில் ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பெருமான் சிரசில் வெறும் ஜலம் விடக்கூடாது. ஒரு பூவையாக வச்சு விடணுமே, அடிக்கடி பெருமான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பூ வைக்கணுமே சுவாமி சிரசிலங்கிற ஒரு பூ கூட பக்கத்தில் இல்லையே அப்படின்னு பார்க்குறார். அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆதி தீர்த்தத்தில் இவர் கை வச்ச உடனேயே அங்கே வந்து ஒரு தங்க தாமரை உண்டாருது பரமேஸ்வருடைய கிருப்பையினால். அவ்வாறு உண்டாக உண்டாக அந்த தங்க தாமரைகளை எல்லாம் எடுத்து பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறார். அந்த அடர்ந்த காட்டில் சற்றே காற்று அடித்து அந்த மரங்கள் அசைந்த பொழுது சூரியனுடைய கிரணம் வந்து பெருமானுடைய சிரசு மேலே திண்டினதான். சூரியன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். சூரியனுடைய கிரணம் பெருமானை தின்றதேன்னு சொல்லி மனம் நெகிழ்ந்து போனார் இவர் இந்திரன். பெருமானை சூரியனுடைய வெப்பத்திலேருந்து காப்பாற்றணும், நாம் பூஜை பண்ணுற மூர்த்தியை சூரியன் தின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மழை பெய்யற இடத்துல சூரிய வெயிலில் உடையவரை வச்சு பூஜை பண்ணக்கூடாது, நாம் அவரை ஜாகிரதையாக இருக்கிற இடத்துல தான் வச்சு பூஜை பண்ணணும். ஆகவே என்ன பண்ணார் இவர், மயனுக்கு ஞாபகப்படுத்தி அந்த விமானத்தை வரவழைத்தார். மயன் பண்ணின விமானம் மாணிக்க விமானம். அந்த விமானமே 6000 சூரியனை போல பிரகாசிக்கின்றது. அந்த விமானம் அஷ்ட திக் கஜங்களால் தாங்கப்படுகின்றது. 8 திக்கில் இருக்கிற இந்த பூமியை தாங்குகின்ற அந்த திக் கஜம்னு சொல்லப்படுற திசை யானைகள் இந்த பெருமானுடைய விமானத்தை தாங்குவதற்கு வந்தன. அப்போ அதை விட்டுட்டு வந்தனவான்னு கேட்டால் அவர்கள்லாம் தவத்தினாலே திவ்ய சுரூபத்தை அடைந்திருப்பதனால அம்சபூதர்களாக வருவார்கள். அங்கும் இருப்பார்கள், இங்கும் இருப்பார்கள். நம்ம வீட்டில் உடையவற்ற சொக்கநாத பெருமான நம்ம நினச்சி ஆவிர்வாவம் பண்ணி அவ சுவாமி நீங்கள் இங்கே எழுந்துள்ளணும்னு கேட்டால் சுவாமி எழுந்துள்ளுவார். கோயிலில் இருக்கிற அதே சுவாமியை நம்ம வீட்லையும் எழுந்துள்ளுவார். அதே போல் 32 சிங்கங்கள் மடங்கல்கள்னு சொல்கிற அந்த சிங்கங்கள் இந்த சொக்கநாத பெருமானுடைய கருவறையை தாங்கி இருக்கின்றன. 64 சிவ பூத கணங்களும் தாங்கி இருக்கின்றன. பஞ்ச புஷ்பங்கள்னால இந்திரன் அர்ச்சனை பண்ணுறான். சைவ வேஷம் தாங்கி அர்ச்சனை பண்ணுறானா, அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி பஸ்மருத்ராட்சங்கள் தாங்கி ஜடையாக அந்த வேணியை கட்டி கொண்டு ஆகம விதிப்படி வேத மந்திரங்கள்னால பூஜை, விதி ஆகமம் தரும், அதில் பயன்படுற மந்திரம் வேத மந்திரமாக இருக்கும். அப்படிப்பட்ட பூஜையை இந்திரன் செய்கிறார். பண்ணி பிரதட்சிண நமஸ்காரங்கள்லாம் பண்ணுறார். பெருமான் முன்பு ஆடுகின்றார், பாடுகின்றார், ஸ்தோத்திரம் பண்ணுறார். பெருமானை பூஜை பண்ண சந்தோஷத்தை அடைகிறார். பெருமானை பூஜை பண்ணி ஒரு வரம் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. பெருமான் அவனை பூஜை பண்ணும்போதே வரம் வந்துடுறது. என்ன வரம், சௌக்கியம் ஆனந்தம்ங்கிற வரம் வந்துடுறது. இன்புற்றார் இட்ட பூ ஏறும் மடி. சுவாமி சிரசிலையோ பாதத்திலேயோ ஒரு பூ வைக்கும்போதே சௌக்கியமாக இருக்குது. ஒரு அம்மா குழந்தையை தூக்கிக்கும் போதே எப்படி சந்தோஷப்படுறாளோ அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுபோல் குழந்தையை தூக்கிக்கும் போதே பெற்ற தாயார் ஆனந்தத்தை அடைவதைப் போல ஒரு உண்மையான பூஜைக்காரன் பகவானை ஸ்பரிசிக்கும் போதே ஆராதிக்கும் போதே அவருக்கு அமுதுட்டும் போதே ஆனந்தத்தை அடைஞ்சுடுறார். இதை விட ஒரு வேற ஆனந்தம் தேவையில்லை அடிமகள். அப்படி சத்பக்தியோடு இந்திரன் தானே அவருக்கு பூஜை பண்ணுற காரணத்தினால பின்னாடி சுவாமி சொல்கிறார் வெள்ளையானிட்ட, இந்திரன் என்னுடைய உத்தம பக்தன், ஆகவே எனக்கு நீ சேவை செய்ய வேண்டாம், என்னுடைய பக்தனுக்கு சேவை செய்வதாக என்று அந்த வெள்ளையானையானது மதுரையிலேயே இருக்கணும்னு கேட்டது. சுவாமி சொல்லிட்டார் நத்திங் டூயிங், என்னுடைய பக்தனுக்கு போய் தொண்டு செய் என்று அனுப்பிவிட்டார். அப்படி ஈசன் வரமருள்கின்றான். என்ன வரமருள்கின்றான்னா, சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில் செய்கின்ற பூஜையினுடைய பலன் 365 நாளும் என்னை பூஜை பண்ண பலன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் இந்திரன்ட்ட. ஆகவே ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியிலையும் நீ தொடர்ந்து வந்து இந்த பூஜையை பண்ணு, ஏனைய சோமவாரங்கள்லையும் மற்ற பௌர்ணமிகள்லையும் நீ வந்து பூஜை பண்ணலாம், தேவர்கள் வந்து பூஜை பண்ணலாம் என்று சுவாமி அவனுக்கு வரம் கொடுத்து இந்திரனுக்கு விடையளித்து அனுப்புகின்றார். இது இந்திரனுடைய அந்த பழி தீர்த்தது. வெள்ளை யானையினுடைய சாபம் தீர்த்தது அப்படிங்கிறது அடுத்த விளையாடல். காசியில் துர்வாசர் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறார். தன் பெயர்னாலேயே ஒரு லிங்கம் அமைச்சு பூஜை பண்ணுறார். பழங்காலத்தில் காசிக்கு யாத்திரை பண்ணுறவாள்லாம் தன் பெயர்னால பூ பிரதிஷ்டிதமாகவே லிங்கம் வச்சுருக்கா. அது பராமரிப்பு பண்ணுறது கஷ்டங்கிறதுனால இந்த காலத்தில் அதுக்கு தவிர்த்துட்டா இல்லை. துர்வாச லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தை அழகாக அவர் பூஜை பண்ணுறார். சுவாமி கிருப்பையினால் ஒரு நிர்மாலயத்தை தன் சிரசிலேருந்து தள்ளுறார், நீ எடுத்துக்கோணும். துர்வாசன் தன் நிர்மாலயத்தை கண்ணில் ஊற்றி சிரசில் தாங்கி எடுத்துக்கிறார். சிவ நிர்மாலயத்தை மட்டும் சிரசனால் தாங்கணும், ஏனைய தேவருடைய நிர்மாலயத்தை சிரசில் தரிக்கக்கூடாது. இது தமிழ் இலக்கியத்திலேயே இருக்குது. கண்ணகிக்கு சிலை அமைப்பதற்கு உருவம் வைப்பதற்கு ஒரு கல்லெடுக்க வேண்டும் இமயமலையில் போயின்னு சொல்லி யாத்திரை புறப்படுறார் சேரன் செங்குட்டுவன். ஒரு நல்ல நாளாக பார்த்து அப்படி நல்ல நாளாக பார்த்து யாத்திரை புறப்படும் பொழுது அவருடைய ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லா கோயில்கள்லேருந்தும் பூஜை பண்ணி பிரசாதம் வருது. அதில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலேருந்து வர பிரசாதத்தை அந்த மாலையை கழுத்தில் அணிகிறார். அங்கேயே இருக்கிற சிவாலயத்திலேருந்து வருகின்ற அந்த பிரசாதத்தை சிரசில் அணிகிறார். இளங்கோ பாடியிருக்கார் சிலப்பதிகாரத்தில். அப்போ எல்லாத்தையும் சிரசில் அணியலாமே சொன்னால் பரமேஸ்வரனுக்கு சமமாக இன்னொரு தேவத்திட்ட புத்தி வரக்கூடாது, அதனாலேயே சிரசில் அணியக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி இவன் ட்ரீட் பண்ணான்னா பரமேஸ்வரனை நிந்திச்ச மாதிரி ஆகும். இது நான் வந்து கற்பனையாக சொல்லலை. ரிக்வேதத்தில் 5 ருத்ரங்கள் இருக்குது, பஞ்சருத்ரம்னு பேர். அதில் மத்தியில் இருக்கிற ருத்ரத்தில் 4வது மந்திரம் மாத்வா ருத்ர சுக்ருதாமாங்கிற மந்திரம். அந்த மந்திரம் சொல்கிறது, மறந்து போய் பகவானே மற்ற தெய்வங்களை போல உன்னை நினச்சி ஒரு உபச்சாரம் பண்ணிவிட்டா அந்த பாவத்துக்கு என்னை தண்டிச்சுடாத மன்னிச்சுடும். ஆகவே பரமேஸ்வருடைய நிர்மாலயத்தை மட்டும் சிரசனால் தான் தரிக்கணும், அவருடைய நிர்மாலயத்தை மட்டும்தான் சிரசினால் தரிக்கணும். எப்படி? சிவநிர்மாலயத்தை சிரசினால் தான் தரிக்கணும், சிவநிர்மாலயத்தை மட்டுமே சிரசில் தரிக்கணும். அது பரமேஸ்வரனுக்கு நாம் கொடுக்குற பெருமை. இவர் சிரசனால் தரிச்சுட்டு வரார், சொர்க்கத்துக்கு வரார். ஏன்னா மூ உலகங்களுக்கும் போகக்கூடிய தவம் கொண்டவர் துர்வாசர். சொர்க்கத்துக்கு வந்தால் அங்கே இந்திரன் பவனி போயின்னு இருக்கான். அப்போ தான் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சு பவனி போயின்னு இருக்கான். நிறைய பேர் பாடின்னு இருக்கா ஆடின்னு இருக்கா. அப்போ பல பேர் இந்திரனுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறா. இந்திரன் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் துர்வாசர் என்ன பண்ணார், சிவநிர்மல்யமாக தன் தலையில் தரிச்சுருக்கிற அந்த பொன்மயமான தாமரப்பூ எடுத்து, இந்திரா இதை நீ சூடிக்கொள், சிவப்பிரசாதம்னு சொல்லி கொடுத்தார். இந்திரன் கழித்து போகிறது காரணத்தினால அதை வாங்கி என்ன பண்ணான், பாதி அவன் காதில் விழவே இல்லை, வாங்கி என்ன பண்ணான், தன்னுடைய வெள்ளை யானையினுடைய சிரசில் வச்சான். யானைக்கு என்ன அறிவு இருக்குது? அது அறிவுள்ள யானை தான் இருந்தாலும் யானை என்பதற்குள்ள அறியாமல் இருக்கும். காட்டில் எல்லா விலங்குகளும் போகிற வழியில் ஒரு மரம் இருந்தால் சுற்றி போகும். யானை என்ன பண்ணும், மரத்துக்கு பக்கத்தில் வழி இருந்தாலும் மரத்தை ஒடிச்சுட்டு தான் போகும். அதான் யானைக்குள்ள மதம். அந்த மதத்தோடு இருந்தவன் ராவணன், அதில் தான் ராவணாகாரம்னு பேர். ராவணன் அப்படி யானை போல இருந்தான். யானை என்ன பண்ணது, தலையில் வச்சது சிவநிர்மாலயம் என்று அறிந்தும் இதென்ன தலையில் ஒரு வெயிட்டு அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விட்டு காலால் மிதிச்சுடுத்தும். அதனுடைய போராத காலம். உடனே அசாத்தியமான கோபம் வந்து துர்வாசருக்கு. துர்வாசருக்கு வரம் கொடுத்துருக்கார் பரமேஸ்வரன். என்ன வரம் கொடுத்துருக்காருன்னா, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் கோபம் வந்தால் அவளுடைய தபஸ் அவளை விட்டு போயிடும், அழிஞ்சிடும். ஆனால் உனக்கு மட்டும் கோபம் வந்தால் தபஸ் வளரும் அப்படின்னு ஒரு. ஏன் இவருக்கு மட்டும் இப்படி அனுகிரகம் கொடுத்துருக்காருன்னா, இவருக்கு தக்க காரணம் இல்லாமல் கோபம் வராது அப்படின்னு இவருடைய பெருமை. இவர் தப்பு பண்ண மாட்டார், தப்பாக யாரையும் கோவிச்சிக்க மாட்டார், ரைட்டாக தான் கோவிச்சுவார் என்ற அவருடைய தகுதி பார்த்து கொடுத்தார். உடனே அவர் சொன்னார், வண்டுளரும் தண்டுளாய் மாயோ நிருமாப்பும் புண்டரிக போதுரையும் புத்தேளிருமாப்பும் அண்டர் தொழ வாழ்வும் இருமாப்பும் ஆலாலம் உண்டவனை பூசித்த பேரன்று உணர்ந்திலையால். சொர்க்கத்தில் நீ இருக்கப்பா, சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கார், வைகுண்டத்தில் விஷ்ணு இருக்கார், நீங்கள் மூணு பேரும் பூமியில் மனுஷாலாக இருந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணினதுனால தான் இப்படி இருக்கேள் அப்படிங்கிற மறந்துட்டு இருக்கேள். மகாபாரதத்தில் வியாசர் சொல்கிறார், இதுக்கு இணையா பிரம்மண சிருஷ்டி கர்த்திருவம் விஷ்ணோர் தானவ மர்தனம் சொர்க்காதிபத்தியம் இந்திரசிய சிவபூஜா விதே பலம். பிரம்மா சிருஷ்டி பரம சுலபமாக பண்ணுறார். சிருஷ்டி சௌலபியம் இருக்குது அவர்கிட்ட, கௌசல்யம் இருக்குது. யோகம்னா என்னென்னா, ஒரு காரியத்தை எளிமையாக பண்ணுறதுக்கு யோகம்னு பேர். கஷ்டப்பட்டு பண்ணால் யோகம் கிடையாது, யோக கர்மசு கௌசலம். நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு பிரம்மா படைக்கிறது இல்லை, பிரம்மா நினைச்சாலே படைச்சுடுறார். எப்படி பிரம்மா ஈஸியாக படைக்கிறார், லெட் தேர் பி லைட்னு சொன்னால் லைட் வந்துடுது, பிரம்மா தானே படைச்சார். அப்போ அவர் சொன்ன உடனே வந்துடுத்துன்னா, அவர் அப்படி படைச்சிருக்கார் சுவாமி, அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து இதை நீ சொன்னாலே நீ உனக்கு அந்த சிருஷ்டி சாமர்த்தியம் வந்துடும். அது சிவபூஜை பண்ணினதுடைய பலன். வைகுண்ட வாசியா விஷ்ணுவானவர் இருக்கார், அது வந்து சிவபூஜை பண்ணினது பலன். நீ சொர்க்கத்தில் இருக்க, அது சிவபூஜை பண்ணின பலன். இதை அறியாமல் சிவநிர்மாலயத்தை நிந்தித்து விட்டாய். ஆகவே கடுமையான சபம் தரார். செட்டானை வானவ நின் சென்னி செழியரில் ஓர் வாட்டானை வீரன் வளையால் சிதறுக. ஏ இந்திரா, உன் தலையை உன் தலை இருக்கே பூமியில ஒரு பாண்டிய மன்னன், ஒரு மனுஷன், அவன் எரிகின்ற ஒரு சக்கராயுதத்தினால உன் கழுத்துல உன் தலை இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்து. நின் கோட்டான நாற்கோட்டு வெண் இரத்த குஞ்சரமும் காட்டானையாக, தவம் பண்ணி வெள்ளானையா இருக்கு தேவேந்திரனையே சுமக்கிறது இந்த யானை இருக்கு, காட்டில் இருக்கிற ஒரு யானையா கருப்பு உருவத்தோட அறியாமையே வடிவமாக கிடைக்கிறத தின்னுண்டு தன்னை அறியாது, தான் யாரென்று அறியாது, தன்னை மறந்து ஒரு அரச குமாரன் காட்டில் வேடுவர்களால் வளர்க்கப்பட்டு தன்னை ஒரு வேடுவன் நினைப்பதை போன்ற இழிந்த நிலையில் இருக்கட்டும், காட்டான யாக என விட்டான் கடுஞ்சாபம். உடனே அவர்கள் இருவரும் துர்வாசரை வணங்கி சாப விமோசனம் கேட்கிறார்கள். உடனே சாபத்தை மாற்றியருள்றார், குறைச்சி கொடுக்குறேன், நீங்கள் பண்ணின தப்பு தப்பு தான், இருந்தாலும் மன்னிப்பு கேட்டதுனால கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறேன். தலைக்கு வந்து தலைப்பேகலோ போச்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒன்றால் ஏற்படும். பாண்டிய ராஜா விடுற அந்த சக்கரம் இருக்கு, அது உன் தலைக்கு வராமல் உன் கிரீடத்தை மட்டும் சாய்க்கும், உனக்கு உயிர் போகாது, ஆனால் நீ அவமானப்படுவேன். தோத்து போகிறதும் சாகிறதும் ஒரு வீரனுக்கு ஒன்று, தோத்து போய் உயிர் வாழக்கூடாது ஒரு வீரன். இந்திய வீரர்களுடைய வீரம் என்பது சிலருக்கு தான் இருக்கும், வீரர்ன்றது ஒரு குடிச்சிறப்பு. ரஜபுத்திர குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கும் ராஜஸ்தானில், அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள் எல்லாருமே நம்முடைய ஆர்மியில் சேர்ந்து தான் செத்து போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த அம்மா, அந்த சித்தி, அந்த பாட்டி 18 வயசு ஆனோடனே ஒருத்தனை ஆர்மிக்கு அப்ளை பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க, வாய் கூசாமல் சொல்லுவாங்க, அதான் வீரம். அந்த வீரத்தினால என்ன பண்ணுவான், தான் அடிபட்டு சாகின்ற நிலையில் கூட எதிரிகள் 10 பேரை கொன்னுட்டு சாகணுங்கிறதுல என்ன எண்ணம் இருக்கும், அதான் வீரம். அப்போ வீரனுக்கு அவமானம் தான், அவமானத்தோடு உயிர் வாழ்வது வந்து மட்டம். ஆகவே நீ உயிரை நான் காப்பாற்றிடுறேன், ஆனால் நீ அவமானப்படுவாய் இந்திரா, நீ அவமானப்படுவாய் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த யானை இருக்கே, இது 100 வருஷங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் திரிஞ்சிட்டு கடைசியில் கடம்பவனத்துக்கு வந்து, அந்த கடம்பவனத்துக்கு வந்து இந்த பரமேஸ்வரனை பார்த்து தன்னுடைய சாப விமோச்சனம் ஆகும் என்று சொன்னார். வெள்ளான பூமிக்கு வந்தது, வந்து தன்னை பற்றி அறியலை, தான் வெள்ளானையாக இருந்தோம்னு தெரியல, சாதாரண யானை போல் எல்லா யானைகளையும் இந்த குடும்பம் நடத்தி அப்படி 100 வருஷங்கள் பூமியில் திரிந்து கண்டத்தை சாப்பிட்டு கடம்பவனத்தை வந்து அடைந்தது. கடம்பவனத்தை அடைஞ்சோன்னா அங்கே பொற்றாமரையை வந்து தரிசனம் பண்ணுறது. தரிசனம் பண்ண உடனேயே அதுக்கு ஞானம் உதித்தது, நாம் சாதாரண யானை இல்லை, நாம் ஜன்மாந்திரத்தில் நம்ம வெள்ள யானை, பூமியில் ஏற்கனவே தபஸ் பண்ணி நம்ம சொர்க்கத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஞானமானது பொற்றாமரையை தரிசனம் பண்ணதுனால, இன்னும் அந்த பொற்றாமரையில் இறங்கலை யானை, தரிசனம் பண்ணதுனால ஞானம் உதித்தது. உடனே என்ன பண்ணது, இந்த பொற்றாமரையை பார்க்கவே நமக்கு ஞானம் உதித்தது, ஸ்நானம் பண்ணால் அந்த புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லி ஸ்நானம் பண்ணினது. ஸ்நானம் பண்ண உடனே அதனுடைய கருப்பு உருவம் போய் வெள்ள வெள்ளையர்னு வெள்ளை யானையாகிவிட்டது. ஸ்நானம் பண்ண உடனே அது வெள்ளை யானையான பண்டை உருவம் பெற்றது. ஆகவே அது நினைத்தது அதற்கு கிடைத்து விட்டது. ஆனால் எய்தாமரை சிவலிங்கத்தை பார்த்தது, சொக்கநாத பெருமானுடைய லிங்கத்தை பார்த்தது, அப்பொழுது அந்த பெருமானை பார்த்த காரணத்தினால பெருமானத்தில் அன்பு தோன்றியது. சுவாமியுடைய தரிசனத்தினால் நமக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பரம லாபம் என்னன்னு கேட்டால், சுவாமியுடைய புனர் தரிசனம் தான் நமக்கு லாபம். சுவாமியோட ஒரு அன்பு வரணும், சுவாமியை பார்த்தா திரும்பி சுவாமியை பார்க்கணுங்கிற அன்பு வரணும். அப்போ சுவாமிகிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, பெருமானையே நான் ஏமாத்திவிடாத, ஒன்றை நான் மறக்க முடியா பண்ணிவிடாத, திரும்பி திரும்பி நான் டெய்லி வந்து வந்து உன்னை பார்க்குற மாதிரி, ஏதாவது ஒரு காலமாவது இந்த ஊரில் இருக்கும்போது உன்னை பார்க்குற மாதிரி எனக்கு நல்ல புத்தியை கொடு. சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சையுனக்து, நல்ல நினைவோடு பெருமான் என்னை வைக்க விட்டோம். எந்த நல்ல நினைவினால பெருமானுடைய, எந்த புண்ணியத்தினால பெருமானுடைய ஒரு தரிசனம் கிடைச்சதோ அந்த புண்ணியம் அக்கௌண்ட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். புண்ணியத்தை செலவழித்து போண்டி ஆகிடக்கூடாது, புண்ணியம் அதிகரிச்சுட்டே இருக்கணும். அப்போ நல்ல புத்தி இருந்துகிட்டே இருக்கணும், பெருமான்ட்டு ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால அந்த பெருமானை இந்த யானை தன் திருக்கரத்தினால பூஜை பண்ணது, யானை பூஜை பண்ணது. உடனே யானை வரம் கேட்கிறது. என்ன வரம் கேட்டதுன்னா, பெருமானே 8 யானைகள் உன்னுடைய விமானத்தை தங்குகின்றன, நான் வந்து ஒரு 9வது யானையாக இருந்து உன்னுடைய விமானத்தை தங்குகின்றேனே, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்களே அப்படின்னு கேட்டது. சுவாமி சொன்னார், எங்கிட்ட நீ உண்மையான அன்பு வச்சிருக்கிற, அதனால நீ எனக்கு கட்டுப்படுவாய். சுவாமி எவ்வளவு பிரியமாக சொல்கிறார் பாருங்க, நாம் யாருக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே நமக்கு அவள்கிட்ட அன்பு இருந்தால் நம்ம கட்டுப்படுவோம், அப்படி அன்பு இல்லைன்னா நம்ம கட்டுப்பட மாட்டோம். என்னுடைய திருவுள்ள மறிந்து நீ நடந்து கொள், நீ யாருடைய சேவகனோ, யாருக்கு ஊழியம் செய்கின்றாயோ அவனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாய், நீ இல்லாமல் அவன் கஷ்டப்படுறான், அவன் என்னுடைய பக்தன், நீ எனக்கு எப்படி ஒரு பக்தனோ அதுபோல தேவேந்திரனும் என்னுடைய ஒரு பக்தன், அவன் என்னை முன்னர் பூசித்திருக்கின்றான் என்ற காரணத்தினால அவனுக்கு செய்கின்ற தொண்டினை எனக்கு செய்கின்ற தொண்டாக ஏற்றுக்கொள்கின்றேன். சுவாமி சொல்றார், என்னுடைய அடியவனுக்கு நீ செய்கின்ற தொண்டினை நீ எனக்கு செய்த தொண்டாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்கு நீ நேரடியாக செய்கின்ற தொண்டினை விட என் அடியவனுக்கு நீ செய்கின்ற தொண்டு உனக்கு எனக்கு நீ செய்கின்ற தொண்டினை போல பல மடங்கு பலனளிக்கும். என்னுடைய ஆகமங்களில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். மகேஸ்வர பூஜையுடைய பலன் என்பது மகேஸ்வர பூஜையுடைய பலனோட அதிகமானது. மகேஸ்வர பூஜை என்பது மகேஸ்வர பூஜை இல்லாமல் நிறைவு பெறாது. நம்ம ஆகமங்களில் சூக்ஷ்மம் என்னென்னா, எல்லா பூஜையை போல இல்லை சிவ பூஜைங்கிறது, வைதிக பூஜை போலலாம் இல்லை. சமைச்சிட்டு கொஞ்சோண்டு வந்து காட்டுவார், காட்டினது தான் சுவாமி பார்ப்பார். ஆகவே நம்மளோட பூஜையில் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அத்தனையும், எத்தனை சட்டியாக இருந்தாலும் கொண்டு வந்து வச்சுக்கணும் சாமிக்கு முன்னாடி, அத்தனையும் காட்டி தான் ஆகணும். காட்டாதது நாம் எடுத்துக்கலாம், காட்டினது அவருக்கு. வைதிக பூஜைக்கும் ஆகம பூஜைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இது வந்து உண்மையிலேயே சுவாமியை பிராணநாதனாக நினைக்கிற அந்த அன்பு, பிரேம அன்பு, தீட்சைகள் நமக்கு உண்டாருது. பூஜைக்காரன் சுவாமியினுடைய நிர்மால்யத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சுவாமிக்கு நாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டோம், அந்த நைவேத்தியத்துக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. அதுக்கு அதிகாரிகள் யாருன்னா, பூஜைக்காரனை தவிர மற்ற மகேஸ்வரர்கள் அதுக்கு அதிகாரிகள். பூஜைக்காரரும் அதிகாரி தான், மகேஸ்வரர் தான், இருந்தாலும் அவன் அதில் மற்ற மகேஸ்வரர்களை உண்பிக்க வேண்டும். என்ன சூக்ஷ்மம்னா, அப்போ மகேஸ்வர பூஜை பண்ணாமல் மகேஸ்வர பூஜை பூர்த்தி ஆகலை. சுவாமிக்கு நம்முடைய உடையவருக்கு பூஜை பண்ணின அன்னத்தை சிவபக்தாளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்காமல் சிவ பூஜை நிறைவேறலை. அப்படி அவள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்குது சேஷம், சேஷம்னா பிரத்யக்ஷ சேஷம் இல்லை, சட்டியில் பாக்கி இருக்கிற சாதம், அதை என்ன பண்ணுறதுன்னு நம்ம சிராதத்தில் கேட்குற மாதிரி கேட்கும்போது அவள் சொல்லுவா, நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவா. அவள் சொன்னப்புறம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்போ பூஜைக்காரனுக்கு எப்போ அதிகாரம் வருது சிவ நிர்மால்யத்தில்? மகேஸ்வர பூஜை நிறைவேறின பிறகு தான் வருது. அப்போ மகேஸ்வரர்களுக்கு பண்ணுற பூஜை என்பது மிக உத்தமமான பூஜை. ஆனால் மகேஸ்வர பூஜையை மகேஸ்வரனை பூஜை பண்ணாமலேயே பண்ணலாம். ஏன்னா வருகின்ற மகேஸ்வரனே ஜங்கம லிங்கம் தான். இப்போ பொதுவாக நம்ம ஆற்றுல பண்ணுற மகேஸ்வர பூஜை அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு காமிச்சிட்டு பண்ணுறோம், பொதுவாக பண்ணுறது. ஆனால் ஒரு அவசரத்தில் அப்படி பண்ண முடியாது. ட்ரெயினில் போயின்ட்டுருக்கோம், ட்ரெயினில் ஒரு ஐஸ்கிரீம் வருது, ட்ரெயினில் ஒரு டிஃபன் வருது, பக்கத்தில் ஒரு பக்தர் இருக்கார், நம்ம வாங்கி கொடுக்குறோம். மகேஸ்வர பூஜையா இல்லையா, பகவானை நினச்சி கொடுக்குறோம். அப்போ சாட்சாத்தான் சிவ பூஜை பண்ணி கொடுக்கல, அந்த பூஜை சிவ பூஜை. மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜையை அபேட்சிக்கலை, ஆனால் மகேஸ்வர பூஜை மகேஸ்வர பூஜை அபேட்சிக்கிறது. அதனால தான் அடியார் அடியார் உடன் நாம் உள்ளதுன்னு சுவாமி சொல்கிறார் பெரிய புராணத்தில். நான் வந்து சத்தியமாக என்னுடைய பக்தால்கிட்ட இருக்கேன், ரெண்டாம் பட்சமாக தான் கோயில்களில் இருக்கேன். அன்பர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கே. திருவையாற்று பெருமானுக்கு கோயில் என்பது உண்மையில் உண்மையான கோயில் என்பது பக்தாளுடைய ஹிருதயம் தான். ரெண்டாம் பட்சம்தான் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட கோயில் என்று பார்க்கின்றோம். ஆகவே நீ என்னுடைய தொண்டனுக்கு தொண்டு செய் என்று அனுப்பினார். அவ்வாறு சொர்க்கத்துக்கு இந்த வெள்ளானை எழுந்துள்ளதுக்கு முன்பாக அது இந்த மதுரையை விட்டு போகிறதுக்கே அதுக்கு மனசு வரல, சொக்கலிங்க பிரம்மாவுடைய தரிசனத்தை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல. அதனால என்ன பண்ணுறது, எவ்வளவு லேட்டாக போகலாம் ஊருக்குன்னு பார்க்குறது. பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறது, இந்த மேற்கே வந்தது. மேற்கு திசையில் தன் பெயர்னால் ஒரு குளம் பண்ணினது, ஐராவத தீர்த்தம்னு பேர். அங்கே ஒரு தன் பெயரால் ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணது, ஐராவதேஸ்வரர்னு அவருக்கு பேர். ஐராவதேஸ்வரம் இந்த கோயிலுக்கு பேர், ஐராவத லிங்கம். அங்கேயே ஒரு பிள்ளையாரையும் பிடிச்சது, அதுக்கு ஐராவத கணேசர்னு பேர். அப்புறம் என்ன பண்ணது, அப்படியே சொர்க்கத்துக்கு போகாமல் திரும்பி பிரதட்சிணமாக கிழக்க வந்தது. கிழக்கு திசையில் ஐராவத புறம் அப்படின்னு ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணது. நிர்மாணம் பண்ணினா அந்த ஊர் வைகை கரைக்கு தென்னண்ட பக்கம் இருக்குது, வைகைக்கு தென்னண்ட பக்கம் இருக்குது. அந்த இடத்துல ஊருக்கு ஒரு சுவாமி வேணுமேங்கிறதுக்காக தன்னுடைய யஜமானன் பேரில் இந்திரேஸ்வரன் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு. அதாவது ஒரு அடியவன் தன்னுடைய குருநாதன் தன்னுடைய யஜமான் பேர்லேயும் தர்மங்கள் பண்ணலாம். ஆகவே இந்திரலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கத்தை அதை பிடிச்சது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்திரன் வந்து, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, உடனே வருக என்று திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் யானை என்ன பண்ணுது, வாயு வேகத்தில் சென்று இந்திரனுக்கு பணி செய்ய ஆரம்பித்தது என்பது வெள்ளானை சாபம் தீர்த்தது. தொடர்ந்து திருநகரம் கண்ட படலம், மீனாட்சி அம்மையார் தடாதகை பிராட்டியாராக அவதரித்த படலம், பெருமானுடைய திருக்கரத்தை அவர் பிடித்த அந்த திருக்கல்யாண உற்சவம் எல்லாமே நான் நாளைக்கிழமை அந்த திவ்யமான சரித்திரங்களெல்லாம் நாம் கேட்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவசிதம்பரம், ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிலங்கு குருமணி போற்றி, தென்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.